ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் மாதம் 23rd சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று இன்று நிலைய கலைகளிலே நண்பர் லக்குவன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் லக்குவன் அவர்களே.
வணக்கம் திருஷான் அவர்களே.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் என்ன முகப்பு குரலாக தர இருக்கிறீர்கள், சொல்லுங்கள் உங்களுடைய குரலை.
இன்றைய குரல் 40th குரலாக, சேர்ப்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என கூறுகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. அதாவது, படிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் என்று தெளிவாக தெரிவிக்கிறார். சேர்ப்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என்று தெரிவிக்கிறார்.
ஆமாம் லக்குவன் அவர்களே, நல்ல குரல் ஒன்றை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய நாட்டு நடப்பு என்ற வகையிலே நாங்கள் எமது நியூசிலாந்து நாட்டிலே கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற துயரகரமான சம்பவம், அது தொடர்பான சில நிகழ்ச்சிகளும் மற்றது உலக நிகழ்ச்சிகள் சிலவற்றோடு நேர்களை இணைக்க இருக்கின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய முதலாவது செய்தி குறிப்பை எமது நாடு தொடர்பாக.
நிச்சயமாக, உலகையே உலுக்கிய மசூதி தாக்குதல் ஒன்று நியூசிலாந்து நாட்டில் போன வாரம் நடைபெற்றது. அது மனதுக்கு மிகவும் துயரம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்து போனது. நியூசிலாந்து பிரதமரின் அதிரடி முடிவு மக்கள் பெரும் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். மசூதிகளில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நியூசிலாந்தில் மக்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க மந்திரி சபை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக இந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தின் கிழக்கு கடலோர நகரமான கிரைஸ்ட் சர்ச்சில் உள்ள இரண்டு மசூதிகளில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 50 பேர் பலியானார்கள். உலகையே உலக்கிய இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் தான் என்பதை இந்த நாட்டின் பிரதமர் ஜெசிந்தா உறுதி செய்துள்ளார். இந்நிலையில் நியூசிலாந்து சட்டப்படி ஒருவர் 16 வயதிலேயே சாதாரண துப்பாக்கியையும் 18 வயதில் பகுதி அளவு தானியங்கு துப்பாக்கியையும் வாங்க முடியும். எனவே நாட்டில் நடைமுறையில் இருக்கும் துப்பாக்கி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து துப்பாக்கி வாங்குவது மற்றும் வைத்திருப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்து வந்த இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தலைமையில் மந்திரி சபை கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 10 நாட்களுக்குள் துப்பாக்கி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை பிரதமர் ஜெசிந்தா பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார். அதே சமயம் எந்த மாதிரியான திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்பதை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
நல்லது நேர்களே, மற்றொரு உலக செய்தியை தருவதற்காக முனைகின்றேன். விழுந்து நொறுங்கியது விமானம், சரிந்து விழுந்தது போயிங். எத்தியோப்பியன் விமான போக்குவரத்து நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் 8 என்ற விமானம் பாரிய விபத்தினை சந்தித்ததன் பிறகு போயிங் நிறுவனம் மிகப்பெரிய சந்தை மதிப்பு வீழ்ச்சியினை கண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த பாரிய அனர்த்தத்துக்கு பிறகு பல நாடுகள் போயிங் ரக விமானங்களை பாவனையிலிருந்து இடைநிறுத்தியமையே இந்த சரிவுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது. எவ்வாறாயினும் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ள இந்த வகை சகல நாட்டு விமானங்களின் மென்பொருள் தரவுகள் 10 நாட்களுக்குள் புதுப்பிக்கப்படும் என்று போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் போயிங் நிறுவனத்தின் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போயிங் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை 737 மேக்ஸ் 8 ரக விமானங்கள் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்று அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கின்றது. சொல்லுங்கள் லக்குவன் அவர்களே, எமது நியூசிலாந்து நாடு தொடர்பான மற்றொரு செய்தியை.
இன்னொரு செய்தி துணுக்காக, நியூசிலாந்து தாக்குதல் எதிரொலி, அதாவது அமெரிக்க ஊடகங்கள் மீது பாய்கிறார் டிரம்ப். நியூசிலாந்து தாக்குதலுக்கு தன்னை ஈடுபடுத்தி குற்றம் சாட்ட அமெரிக்க ஊடகங்கள் அதிக நேரம் வேலை செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்து நாட்டின் உள்ள மசூதிகளில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஊடகங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தன்னை ஈடுபடுத்தி குற்றம் சாட்ட பார்ப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், நியூசிலாந்து தாக்குதலுக்கு என்னை குற்றம் சாட்டுவதற்காக அமெரிக்க ஊடகங்கள் இரவு பகலாக ஓவர் டைம் வேலை பார்க்கின்றன. இதில் என்னை ஈடுபடுத்த ஊடகங்கள் பெரும்பாடுபடுகின்றன. இதுபோன்ற போலி செய்திகள் கேலிக்குரியதாகும் என தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்காவைச் சேர்ந்த சில ஊடகங்கள் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை இன வெறியர் என்றும் பயங்கரவாதத்தின் வாக்குறுதியாக செயல்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளன. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த வெள்ளை மாளிகை தலைவர் மைக் முல்வானே, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை இன வெறியர் அல்ல, இதை பலமுறை கூறிவிட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
ஆமாம் லக்வன் அவர்களே, இந்த கிரைஸ்ட்சர்ச் நகரத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலை போன்றுதான் நெதர்லாந்து நாட்டிலே ஒரு தாக்குதல், சிறிய தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நெதர்லாந்து தாக்குதல்தாரி யார், போலீசாரின் தகவலை அறிந்து ஆத்திரம் கொண்ட தாக்குதல்தாரியின் தந்தை என்ற வகையிலே ஒரு செய்தி குறிப்பு ஒன்று கிடைத்திருக்கின்றது. நெதர்லாந்து உக்ரேட் நகரில் கடந்த புதன்கிழமை டிராம் ஒன்றில் உள்ள துப்பாக்கிச் சூடு நடத்திய புகைப்படம் மற்றும் நடத்தியவர் தொடர்பான விவரங்கள் போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். கடந்த வியாழக்கிழமை காலை 10:45 மணவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இதுவரை 3 உயிரிழந்துள்ளதாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் நகர மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் துருக்கியைச் சேர்ந்த 37 வயதான ஹாக்மன் டேனிஸ் என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவரது புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கின்றனர். தாக்குதல்தாரி தொடர்பிலே போலீசார் தகவல் வெளியிட்டதும் கைது செய்யப்பட்ட கொக்மனின் தந்தை, என் மகன் தவறு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவனுக்கு கடும் தண்டனை கொடுங்கள் என அவசியமாக பேசியிருக்கிறார். மேலும் இக்காரணம் கொண்டும் துப்பாக்கிதாரியை அணுக வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில், குறித்த தாக்குதல் முடிந்த சில நிமிடங்களில் தாக்குதல் தாரி ஒரு ரெனால்ட் க்ளோயை கடத்த முயன்றதாக அறிந்த போலீசார் அந்த காரை தேடும் முயற்சியில் இறங்கியதாகவும், பின்னர் அந்த கார் புறநகர் பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் அவர் எப்படி இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார் என்பது குறித்து தகவலை போலீசார் வெளியிடவில்லை. மேலும் இந்த தகவலுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்கிற கோணத்திலே போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பு குறிக்கின்றது. நல்லது நேர்களே, இந்த செய்தி குறிப்புகளோடு அடுத்ததாக நாங்கள் ஒரு பாடலுக்கு செல்கின்றோம். இதோ லக்வன் அவர்களுடைய தெரிவிலே ஒரு சிறந்த பாடல் எமது நேர்களுக்காக.
மாங்குட்டி தத்தம்மையில் பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூம்பு இல்லை. பால் குடிச்சாய வந்து சேரும் வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும். தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன் எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈரத்துணி கட்டி இருக்க சொல்லு.
லக்வன் அவர்களே, உங்களுடைய தெரிவிலே ஒரு சிறந்த பாடலை எமது நேர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக ஈழத்தினுடைய பழம்பெரும் கவிஞர் போராட்ட சூழ்நிலைகளிலே பல வகையான கவிதைகளை எழுதி விடுதலை உணர்வுகளை தூண்டியவர்களிலே ஈழத்திலே கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் ஒரு சிறந்த இடத்தை வைக்கின்றார். அந்த வகையிலே நீங்கள் அவருடைய கவிதை ஒன்றை எமது நேர்களுக்காக தர விரும்புகிறீர்கள், சொல்லுங்கள். உங்களுடைய கவிதையை கேட்டு பார்ப்போம்.
நிச்சயமாக ஐயா, நான் சில நாட்களுக்கு முன் தமிழனா தம்மிங்கிலனான் ஒரு புத்தகம் படிக்க ஒரு ஏற்பட்டது. அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இவர் இந்த கவிதையும் என் கண்முன்னே பட்டது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். இருப்பாய் தமிழா நெருப்பாய், இது கவிஞர் காசி ஆனந்தின் திரைப்பட பாடல். ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இருப்பாய் தமிழா நெருப்பாய், இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் என்று உணர்ச்சியை வளப்படுத்தும் இக்கவிதை வரியை தமிழ் நேசிப்பாளர்கள் எவரும் அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தமிழீழ விடுதலை போராட்ட பாடல்களில் இருந்த இந்த வரிகளும் அதை புனைந்த உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனும் தமிழ் திரைப்பட பாடல் துறைக்கு வர வேண்டும் என்பது கோடிக்கணக்கான தமிழர்களின் ஆசை. ஈழ சோகங்களை இலக்கிய வடிவில் படைத்திருக்கும் உச்சிதனை முகர்ந்தால் என்ற புகழேந்தி தங்கராஜன் திரைப்படம் மூலம் தமிழர்களின் அவ்விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார் காசி ஆனந்தன். இருப்பாய் தமிழா நெருப்பாய், நீ இழிவாய் கிடக்க செருப்பா, நீ ஓங்கி ஓங்கி புயல் அடிக்கிறதே, ஒரு தீபம் அணையும் முன்னே துடிக்கிறதே, துடித்து துடித்து உடல் சிதைகிறதே, தினம் பிணங்கள் பிணங்களாய் புதைகிறதே, என் பிள்ளையை மண்ணில் புதைப்பார்கள். இது தணிக்கையில் நீக்கப்பட்ட வரி என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றாக படிக்கும் பொழுது அந்த வேகம் நமக்கு தெரிகிறது இல்லையா? அவள் தாய் மண்ணை அவர்கள் எங்கே புதைப்பார்கள், இதுவும் தணிக்கையில் நீக்கப்பட்ட வரி. எரிமலை தனியுமா, தண்ணீரில் கடல் அலை கரையுமா, கண்ணீரில் முழங்கிடும் சங்கே முழங்காயோ, விலங்குகள் உடைக்க பிறந்தாயோ, அடிமையாய் வாழும் நிலம் ஒன்று விடியலை காணும் களம் என்று, வெட்ட வெளியோ வீடானது, பட்டினியோ உணவானது, போராடு நீ வீரோடு. மின்னலின் தொடர்ச்சியே, இடியாகும் இன்னலின் தொடர்ச்சியே, விடிவாகும் கொந்தளித்து அறம் வெடிக்காதோ, கொடியவர் மூச்சை முடிக்காதோ, ஆயிரம் அலைகளை தோளாக்கு, அடிமைக்கு விடுதலை நாடாக்கு. இதுவும் தணிக்கையில் நீக்கப்பட்ட வரி. மாந்தர் உயிரோ நிலையற்றது, மானம் தானடா நிகரற்றது, போராடு நீ வீரோடு. இப்படத்திற்கு பாடல் எழுத தூண்டியது எது என்றதற்கு அவர், உச்சிதனை முகர்ந்தால் மட்டக்களப்பு நாவக்கூடா 13 வயது சிறுமி புனிதவதி போரின் பெயரால் சீரழிக்கப்பட்டதை உணர்த்தும் கதை. ஆனால் அது புனிதவதி பற்றிய கதை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழீழ தேசத்தின் சோக வரலாறு. என் தேசத்தில் 1000 பெண்கள் பாலியல் வல்லுறவால் சீரழிக்கப்பட்டுள்ளனர், 89,000 பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டுள்ளனர். இப்படம் ஒரு தேசத்தின் பெருமூச்சு, ஒரு தேசத்தின் விக்கல், ஒரு தேசத்தின் கண்ணீர், ஒரு தேசத்தின் துடிப்பு என்று கூற வேண்டும். ஈழத்தில் மயமாக்கலால், சிங்கள மயமாக்கலால் பெண் சமுதாயம் எவ்வளவு பின்தங்கியுள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் திரைப்படமே உச்சிதனை முகர்ந்தால். துப்பாக்கி குண்டுகள் பீரங்கிகளைப் போலவே இலக்கியமும் கதையும் விடுதலையை மீட்டெடுக்கும் போராட்ட கருவிதான் என்பதை இப்படம் உணர்த்துகிறது. நான் எந்த உணர்ச்சியுடன் பாடலை எழுதினேனோ அவ்வுணர்ச்சியோடு இசையமைப்பாளர் இமான் என்றார் காசி ஆனந்தன். கவிஞர் காசி ஆனந்துடன் இசைப்பணி செய்தது என் வாழ்வில் கிடைத்த பெரும் பாக்கியம் என்று குறிப்பிட்டார் இசையமைப்பாளர் ஈமான் அவர்கள். ஆனால் அவரின் வீரிய நெருப்பு வரிகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டுள்ளது திரைப்பட தணிக்கைத்துறை. இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்ற எடுப்புடன் பல்லவி தொடங்கும் பாடலில் பின்வரும் வரிகளான எம் பிள்ளையை மண்ணில் புதைப்பார்கள், அவள் தாய் மண்ணை எங்கே புதைப்பார்கள், அடிமைக்கு விடுதலை நாடாக்கு போன்ற வரிகளை வெட்டியுள்ளார்கள் திரைப்பட தணிக்கை துறையினர். உணர்ச்சி தோண்டும் விதத்தில் இவ்வரிகள் அமைந்திருந்ததால் இவை நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளில் இத்தணிக்கை முறை கைவிடப்பட்டு சுதந்திரமான படைப்புகளுக்கு அங்கீகாரம் தருகின்றன. அப்படி நம் நாட்டில் இல்லாவிட்டாலும் சிலர் மனதை குளிர்விக்க பலர் மனதை வாடச் செய்யப்படும் தணிக்கைகளை குறைக்கலாம். ஓர் படைப்பை தணிக்கை செய்வது என்பது ஓர் படைப்புக்கு முழு சுதந்திரம் இல்லை என்பதை உணர்த்தினாலும் ஒரு படைப்பை தணிக்கை செய்வது நாகரிகம் அற்ற தன்மையே என்பது போல பல படைப்பாளர்கள் நெஞ்சில் சுமக்கப்படும் கருத்து. இதற்கு என்னுடைய எண்ணமும் ஒரே மாதிரி தான் செல்கிறது. படைப்பு என்றால் படைப்பு, அதில் ஏன் நாம் கைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலிடுகிறது. தங்களுடைய சிந்தனைக்கு இதை விட்டுவிடுகிறேன் ஐயா.
லக்வன் அவர்களே, படைப்பு என்பது ஒரு படைப்பாளியினுடைய உள்ள குமுறலை வெளியில் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற வகையிலே அந்த படைப்பிலே நாங்கள் சில பகுதிகளை நீக்கிவிட்டால் அது முழுமையான ஒரு அர்த்தத்தையோ முழுமையான விளக்கத்தையோ மக்களுக்கு கொடுப்பதிலே பிரச்சனைகள் இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பாடலுக்கு செல்வோம். அதுவும் நண்பர் லக்வன் அவர்களுடைய தெருவிலே எமது நேர்களுக்காக இதோ. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் வளமையான மாதாந்த ஒன்றுகூடலிலும் மதிய போசனமும் இந்த முறை நடைபெற மாட்டாது. அதற்கு பதிலாக அன்று 20/4/2019 மாலை 5:30 முதல் ஆக்லாந்து வாழ் மற்றைய சில இனங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலே ஒரு கலை நிகழ்ச்சி நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அங்கத்துடன் சேர்ந்து நடத்தப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற இடம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபம். திகதி 20/4/2019 சனிக்கிழமை நேரம் மாலை 5:30 பிரவேசம் முற்றிலும் இலவசம். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே மற்றும் அன்பர்களே, எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அங்கத்தவர்களின் வளமையான மாதாந்த ஒன்று கூடலும் மதிய போசனமும் இந்த முறை நடைபெற மாட்டாது. அதற்கு பதிலாக அன்று 20/4/2019 மாலை 5:30 முதல் ஆக்லாந்து வாழ் மற்றைய சில இனங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலே ஒரு பல் கலாச்சார கலை நிகழ்ச்சி ஒன்று நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களுடன் சேர்ந்து நடத்தப்பட இருக்கின்றது. இடம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபம். திகதி 20/4/2019 சனிக்கிழமை நேரம் மாலை 5:30 பிரவேசம் முற்றிலும் இலவசம். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் மாபெரும் இன்னிசை மாலை 2019 எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:00 முதல் இலக்கம் 487 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. நியூசிலாந்தினுடைய பழம்பெரும் பாடகர்கள் பாடகிகள் பங்கு கொள்கின்ற இந்த இசை நிகழ்ச்சியிலே பல இசைக்கலைஞர்களும் சிறப்பான சேவையாற்ற இருக்கின்றார்கள். சிறந்த இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் அனைத்து நிதியும் தாயகத்திலே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைப்புக்காக வழங்கப்பட இருக்கின்றது. குடும்பம் ஒன்றிற்கான கட்டணமாக $30, தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $15 அறவீடு செய்யப்படும். இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு களிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். நுழைவு கட்டண விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். லக்மன் அவர்களே, இறுதியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறப்பான கருத்தொன்றை வழங்கியிருக்கின்றார், அதை பற்றி சொல்லுங்கள் நேர்களுக்காக.
நாம் பேசிக் கொண்டிருந்த பேச விடுகிறேன். சுய தரிசனம் கிடைத்தவனுக்கு தெய்வ தரிசனம் தேவையில்லை என்று கூறுகிறார் கவியரசு கண்ணதாசன். இது கேட்பதற்கென்னவோ என்னடா சொல்லுகிறார் என்றும் நமக்கு சற்று நெருடல் ஏற்படும். கவிஞர் கண்ணதாசன் நாத்திகராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் கூறியதற்கு இணங்க அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் அற்புதமான ஆன்மீக படைப்பு வழங்கினார் என்றும் நமக்கு தெரியும். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி படிப்பை படித்திருந்த அவர் தன் வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து ஏராளமான கருத்துக்களை தனது படைப்புகளில் பதிவு செய்திருக்கிறார். இந்திய ஜனாதிபதியைப் போல் சம்பளம் பெறுகிறேன், ஆனால் இந்தியாவைப் போல் கடன்பட்டு இருக்கிறேன் என்று குறிப்பிடுவார். இது வளம்புரு ஜான் கூறிய கருத்தும் என்று நினைக்கிறேன். காந்தியின் சுயசரிதியைப் போலவே தனது வாழ்க்கை வரலாற்றை உண்மையுடனும் நேர்மையுடனும் வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய நூல்களில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னை விட சிறந்த உதாரணம் இருக்காது, அதனால் எனது சரிதம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும் என முன்னுரிலேயே குறிப்பிட்டிருப்பார். மனித மனத்தின் லௌகீக ஆசைகளுக்கும் இறைவன் குறித்த தேடலுக்குமான ஆகச்சிறந்த உதாரணம் என்றால் முத்தையா எனும் கண்ணதாசன் வாழ்க்கைதான். வெறும் ஏற்றுச் சுரைக்காய் படிப்பது மட்டுமே வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் கோத்து எழுதாமல் தனது அனுபவத்தின் சாராகவே தனது படைப்புகளை வழங்கினார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். சுய தரிசனம் கிடைத்துவிட்டவனுக்கு தெய்வ தரிசனம் தேவையில்லை என்று கூறுவார். இதையே மற்றொரு இடத்தில், நீ நினைப்பதெல்லாம் இந்த உலகில் நடந்துவிட்டால் ஆண்டவனை நீ நினைக்க தேவையே இல்லை என்று வேறு விதமாக கூறுவார். அவரது வாழ்க்கையையே இறைவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு சாத்தானை தேடிய பயணமாகத்தான் இருந்திருக்கிறது. வாழ்க்கையின் சகலவிதமான முண்டு முடுக்கைகள் எல்லாம் அவர் சுற்றி வந்ததால்தான் அவரளவுக்கு உன்னதமான வாழ்வியல் தத்துவங்களை சித்தாந்தங்களை வேற இவராலும் சொல்ல முடியவில்லை. 1927 ஜூன் 24 பிறந்த கண்ணதாசன் இந்த பூமியில் 55 மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் பல ஆயுள்கள் சேர்த்து வாழ்ந்து பெற வேண்டிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு குழந்தையைப் போன்ற அவருடைய மனமும் ஞானியைப் போன்ற பேச்சும் தான் காரணம். கண்ணதாசன் ஆளுமை என்பது அவரது சாகா வரம் பெற்ற இலக்கியங்களில்தான் நிலை கொண்டுள்ளது. 4000 கவிதைகள், 5000 திரைப்பட பாடல்கள், அற்புதமான துள்ளுதமிழ் நடையுடன் கூடிய நூல்கள், கட்டுரைகள், சிறு காப்பியங்கள், நவீனங்களை எழுதியது கண்ணதாசனின் சாதனை என்றே கூறலாம். பத்திரிகையாளர், அரசியல்வாதி, திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர், வசனகர்த்தா, எழுத்தாளர், நடிகர், பட தயாரிப்பாளர் என்று பல அவதாரங்களை எடுத்தவர் அவர். அர்த்தமுள்ள இந்து மதம், 10 வனவாசம், கிருஷ்ண கவசம், பஜகோவிந்தம் என்று பலவாறாக அவர் எழுதியிருக்கிறார். ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். திரைப்பட பாடல்கள் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடல் நமக்கு நன்றாக நினைவுக்கு வரும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்ற பாடல்கள் எழுதிய போது அவருக்கு 35 வயதுக்கு மீறிய வாழ்க்கை சம்பவங்கள் அவரை கவிஞர் என்கிற நிலையில் இருந்து ஞான நிலைக்கு உயர்த்தின. அவைதான் சாகாமரம் வரம் பெற்ற அவரின் படைப்புகள் உருவாக காரணமாயின. காலப்பட்டகத்தின் ஞான பேழை கண்ணதாசன். எனவே அவரது ஆன்மீக படைப்புகளில் கடைசி பக்கம் நூலில்